நமஸ்காரம். கர்மங்களினால் நாம பிறக்கிறோம், இதை ஏன் ஒத்துக்கணும்? இன்று பிறவி நான் எடுத்திருக்கிறேன் என்றால் அதற்கு என்னுடைய பழைய கர்மங்கள் தான் காரணம். இப்போது நான் யாருக்கு பிறக்கிறேன், எப்படி பிறப்பேன், எப்படி வாழ்வேன், இவற்றையெல்லாம் பழைய பிறவியின் கர்மங்கள் முடிவு செய்கின்றன அப்படின்னு சனாதன வைதிக மார்க்கம் சொல்லுகிறது. இது ஏன் ஒத்துக்கணும்? அது இந்த சனாதன தர்மத்திலேயே இதைத்தான் ஒத்துக்கொண்டாக வேண்டும்ங்கிறதுக்கு காரண காரியங்கள் விளக்கப்பட்டுள்ளன. ஆனால் இதை இன்னொரு கோணத்தில் பார்ப்போம். இதே போல இருக்கிற மற்ற மதங்களில் நான் இப்ப எதுக்காக இப்படி பிறந்திருக்கேங்கிறதுக்கு காரணம் சொல்லப்பட்டுள்ளதானால் அதை எத்தோடு ஒப்பிட்டு பார்த்தாலும் நம்முடைய வேதங்கள் சொல்லும் காரணம்தான் தனிச்சிறப்பாக விளங்குகின்றன. மற்ற மதங்கள் எல்லாம் இந்த உடலோடு இந்த ஆத்மா, பிரத்யேக ஆத்மா இத்தோடு முடிந்து விடுகிறது, மறுபிறவி இதே ஆத்மாவுக்கு மறுபிறவிங்கிறதே ஒத்துக்கல அப்படின்னுட்டால் அப்ப இந்த பிறவிக்கு எப்ப இந்த பிறவி இன்னொன்னுத்தினுடைய மறுபிறவி இல்லையோ அப்ப இந்த பிறவிக்கு காரணம் இல்லைன்னு ஆயிடுமே. மற்றவற்றில் காரணங்களே காணப்படாத போது சனாதன தர்மத்தில் தான் இதற்கு ஒரு அழகான காரணம் சொல்லப்பட்டுள்ளது, அதனாலேயே ஒத்துக்கணும். இது டிஸ்ப்ரூவ் ஆகாத வரைக்கும் இதுதானே உண்மை. எப்படி இதுக்குன்னு இதுக்கு ப்ரூஃப் இருக்கு, அது இன்னொரு பக்கம் பார்ப்போம். இதை விட இன்னொரு இடத்துல பதில் கூறப்படவும் இல்லை, அதனால் கண்டிப்பா இதை ஏற்றுக்கணும். சரி, இதுவே சரின்னு வைத்துக் கொள்வோம். அப்ப ஒரு புரிதல் கண்டிப்பா வேண்டும். நாம் எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நாம் இந்த பிறவி எடுத்திருந்தால் இது எந்த வகையிலும் என் முடிவல்ல, நான் உயர்த்தியா வாழறேனோ கஷ்டப்பட்டு வாழறேனோ இது நான் முடிவெடுத்து செய்யல, இது என் தலையில் திணிக்கப்பட்டுள்ளதுன்னு அடுத்து நினைச்சுப்போம். இப்போ ஒருத்தர் ஆரோக்கிய குறவுனால ரொம்ப கஷ்டப்படுறார், நான் ஏன் இப்படி துன்பப்படணும், பல பேர் ஆரோக்கியமா இருக்கார்களே, அப்ப இது யார் என் தலையில திணிச்சது, நான் ஏன் கஷ்டப்படணும் என்ற கேள்வி வரும். இப்ப ஏற்கனவே பார்த்த கேள்விக்கு பதில நன்றாக புரிந்து கொண்டிருந்தால் அப்ப இப்ப வந்த கேள்விக்கு என்ன புரிதல் வரணும்? ஓ, இது நான் தான் நான் இப்படி வாழறதுக்கு காரணம் என்று புரிஞ்சிடாகணுமே. அதை நாம திரும்ப திரும்ப யோசிக்கச்சேதான் சுலபத்தில் ஏற்றுக்கொள்ள மனம் வராது. என கண்ணுக்கு தெரிஞ்ச காரணம் இல்லை இல்லையா, நான் போன பிறவியில் பண்ணது, அது எனக்கு இப்ப தெரியல, ஆனா வாதத்துக்காக ஒத்துக்கிறேன், மறுபிறவிய ஒத்துக்க வேண்டியிருக்கு. என் கண் முன்னாடி இதை நான் பண்ணேன், அதுக்கு நீ இப்படி அனுபவிக்கிறேன்னு தெரிஞ்சுட்டால் அப்ப எல்லாருமே உண்மையை ஒத்துனுடுவோம். ஆனா அது தெரியாத வரைக்கும் இந்த பிறப்புக்கு நான் செய்ததுதான் காரணமா காரணமான்னு மனது ஏங்கிக் கொண்டே இருக்கும். பண்ணாத தப்புக்கு ஏனோ கஷ்டப்படுறாப்புல தோணும். ஆனால் அதை யோசித்து யோசித்து நாம் தான் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்ப படிப்படியா பாருங்க, இப்ப நான் ஏன் இப்படி இருக்கேன்னு சொன்னால் கண்டிப்பா முன்னாடி காரணம் இருக்கணும், இல்லைன்னா வேற எந்த காரணமும் இல்லை. மற்ற எந்த மதத்திலும் இதுக்கு காரணம் சொல்லப்படவும் இல்லை. நீங்களே யோசிப்பாருங்க, எல்லாரும் புத்திசாலிகள் தானே. இப்ப நான் இருக்கிறதுக்கு வேற எந்த காரணமும் இல்லைன்னால் அப்ப வெறுமே ஏதோ ப்ராபபிலிட்டி காரணம்னு ஆயிடும். காரண காரியம்ங்கிறதுக்கு சம்பந்தமே ஒழுங்கா வராது, காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படிங்கிறதே வராது. இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு உண்மை உள்ளது. நம்ம ஏன் நல்லவனா வாழணும் அப்படிங்கிறதுக்கு இந்த கர்மங்கள் ரொம்ப முக்கியமான காரணம். இப்ப நான் என்ன செய்யறேனோ அதன்படிக்கு மீண்டும் பிறக்க போகிறேன், அப்ப உயர்ந்த வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னால் நல்லது செய்ய தோணும். அதெல்லாம் எது செய்தாலும் ஒண்ணு இல்லை, இப்ப என்ன அனுபவிக்கிறோமோ அதுதான் அப்படின்னு விட்டா எதுக்கு நல்லது செய்யணும்? புண்ணியம் செய்யணும்னே தோணாதே. அதே மாதிரி பாவத்துக்கும் வருங்காலத்தில் தண்டனை இல்லைன்னு விட்டால் சரி, அந்த தண்டனை எங்க கிடைக்கும்? ஒரே இடம் நரகம்தான் அப்படின்னு சொல்லிட முடியாது. எல்லாமே நரக்கத்துக்கு எடுத்துன்னு போற பாவமாவா இருக்கும்? சின்ன சின்னது பண்ணலையா? அப்ப சின்ன சின்னத்துக்கெல்லாம் நரக்கம் நின்றிருந்தால் வாழவே முடியாது. அதனால்தான் ஒரு பாவம் இருந்தால் அடுத்த பிறவியிலே பல புண்ணியங்களால பிறந்திருந்தாலும் இந்த பாவத்துக்கு உண்டானதையும் அனுபவிச்சுப்போம். இப்ப பரீட்சை எழுத போறோம், ஒன்னும் நூத்துக்கு நூறு வாங்கு, இல்ல பூஜ்யத்துக்கு பூஜ்யம்னா அந்த மாதிரி ஆயிடும். ஒன்னும் சொர்க்கத்துக்கு போ, இல்ல நரக்கம் தான் விட்டால் நூறோ பூஜ்யமோன்னு ஆயிடும். அப்படி இல்லை, ஒரு நாலு கேள்வி எழுதுவேன், அதுக்கு சரியா எழுதியிருப்பேன், சுமாராக எழுதியிருப்பேன், 50 மார்க் வாங்கலாம், 70 மார்க் வாங்கலாம். அதே மாதிரி இத்தனை புண்ணியம் இருக்கலாம், இத்தனை பாண்டிய பாவம் இருக்கலாம், அதனுடைய கலந்த கலப்பாகத்தான் அடுத்த பிறவி இருக்கும். அதனால் நான் புரிஞ்சிக்க வேண்டியது இதுதான், இருக்கிறதுலே நல்ல பதிலாக இருக்கு. ஆனால் அந்த பதிலை ஒத்துக்கொண்டால் எனக்கே தெரியாத நான் பண்ணத்துக்கு இப்ப நான் கஷ்டமோ என்னமோ அனுபவிக்கிறேனே அப்படின்னு தோணும். அதனால் மெதுமெதுவா சிந்தித்து நான் இப்ப ஏதோ இருக்கேன்னாலும் இப்ப நல்லவனா இருந்தேன்னால் இனிமே நன்னா இருக்கலாம், நன்னா பிறக்கலாம், அதனால நல்லவனா இருக்கணும். இப்ப ஏதோ துன்பப்பட்டாலும் அதற்கு பழைய கர்மங்கள் காரணமா இருக்கணும், அதனாலதான் படுறேன். ஏன்னால் நான் பல பிறவிகள் எடுக்கிறேன். அப்ப அந்த நான்கிற ஆத்மா அவனுடைய பெருமையை ஒத்துக்கணும். ஆத்மா நித்தியம், அது அழியக்கூடியதல்ல. ஏன் நம்ம இந்த உடம்போட சேர்ந்து அழியறதா நினைச்சுக்கிறதுனால தானே எப்படி எப்படி நான் ஏன் படுறேன் நான் ஏன் படுறேன்னு தோணும்? இல்ல, நானே நித்தியம், ஒவ்வொரு உடம்ப எடுத்துக்கிறேன், அதனால உடம்போட முடியக்கூடியது ஆத்மா இல்ல, நித்தியம். அப்ப நான் தான் முன்னாடி இருந்திருக்கேன், நான் தான் பின்னாடி இருக்க போறேன், இனிமே பிறக்க வேண்டாம் இருந்தால் தாராளமா முயற்சி பண்ணலாம், ஆனந்தமா பிரம்மத்தோட சேர்ந்து ஒரே சந்தோஷத்தில் இருக்கலாம் அப்படின்னு தான் உபனிஷத்துக்கள் சொல்லுகின்றன. அதுதான் நியாயமாகவும் படுகிறது. அதனால நாம தான் நம்ம மனசை கொஞ்சம் சொல்லி சொல்லி தேற்றி, ஆமா நானே பண்ணது தான் நான் இப்ப இருக்கிறதுக்கு காரணமா இருக்கு, அதனால ஒன்னு புரிஞ்சுக்கிறேன், இப்ப நல்லவனா இருந்து நல்லது செய்யறேன், அதனால இனிமே வரப்போற பிறவைகள்ல இன்னும் நன்னா இருப்பேன், அதுதான் நம்ம எடுக்க முடியும். இதுக்கு ஏதானு மாற்று இருக்கா, ஆல்டர்னேட் சொல்யூஷன் எங்கேயானு சொல்லப்பட்டிருக்காள்னால் எந்த மதமும் இதை பத்தியெல்லாம் ரொம்ப பேசவே இல்லை, ரொம்ப குறைவா தான் சொல்லியிருக்கார்கள். அப்படி இருந்தாலும் அது ஒன்றும் லாஜிக்கலா ரொம்ப ஏற்றுக்கொள்ளத்தக்கதா இருக்கான்னு பார்த்தால் அது இந்த சனாதன தர்மத்தில் தான் உள்ளது. அதனால நாமே சிந்தித்து நித்தியமான நாம் நம்ம காரணத்துக்கு நம்ம காரியத்துக்கு நம்ம தான் ஏற்றுக்கணும், பொறுப்பேற்றுண்டாகணும். ஒன்னே ஒன்று என்ன, நான் என்ன பண்ணிட்டு இப்ப இப்படி படுறேங்கிற அந்த சம்பந்தம் மட்டும் தெரியல, அது ஒண்ணுதானே குறை. அது தெரிஞ்சு போச்சுனால் தெரிஞ்சவர்கள் இருக்கார்கள் இதிலே, அது குறைதான். நான் முன்னாடி என்ன பண்ணிருக்கேனோ, இன்னென்ன தப்பு பண்ணேன், அது அதுக்கு அனுபவிக்கிறேன்னு மட்டும் ஒரு ரிலேஷன்ஷிப் காட்டிட்டா, தொடர்பை காட்டிட்டா எல்லாருக்கும் திருப்தியாகப்படும். ஆனால் அந்த தொடர்பு இல்லை, தொடர்பு இல்லைன்னு தொடர்பு இருக்கு, அந்த தொடர்பு நமக்கு தெரியல. நமக்கு தெரியலன்னா ரிஷிகளுக்கு தெரிஞ்சிருக்கு. திருக்காலஜர்கள்னு சொல்றமே, இன்னது பண்ணதுனால நான் என்ன பிறவி எடுத்திருக்கேன்னு தெரிஞ்சவர்கள் இருந்திருக்கார்களே. அதனால அது முடியவே முடியாதுங்கிறது இல்லை, நமக்கு அதுக்குரிய ஞானமும் சக்தியும் இல்லை, அதனால தெரிய மாட்டேங்கிறது. அதற்குரிய முயற்சி எடுத்தா தெரிந்து கொள்ளலாம். அதனால் எந்த புறம் பார்த்தாலும் எல்லா கேள்விகளுக்குமே நம் தர்மத்தில் அழகா பதில் சொல்லப்பட்டுள்ளது, அதை நாம தான் புரிஞ்சுக்கணும். ஆத்மா நித்தியம்னு தெரிந்து கொள்ள வேண்டும்.
இந்த எண்பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் எண்பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.